துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுகிறோம், படிகிறோம். எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மனதார உம்மை போட்டி பாடி புகழ்ந்து கொண்டாடுகிறோம் ஐயா, கொண்டாடுகிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு போதிக்கிறவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தேவரையும் சித்தம் செய்யப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆவே 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 ஸ்தோத்திரம். உட்காருங்கள். தேவன் ரெண்டு கொரிந்தியர் 4:17 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மேலும் காணப்படுபவைகளே அல்ல, காணப்படாதவைகளை, காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும். தேவனுடைய பிள்ளைகள் காண்கிறவைகளை அல்ல, காணப்படுபவைகளை அல்ல, தோன்றுகிறவைகளை அல்ல, காணாதவைகளை நாம் நம்புறவர்களாக இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவரை நாம் கண்களாலே, இந்த மாமிச கண்களாலே, இந்த ஊன கண்களாலே நாம் பார்க்கவில்லை. ஆனால் அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறபடியே இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு மாறாத தேவன் நம்மத்திலே எழுந்தடைகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு நம்மத்திலே இருப்பதுதான் நம்முடைய மேன்மையாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவது. நாம் தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். நாம் கூடி வரும்போதெல்லாம் அவர் நம்மை தேடி வர தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். நமக்கு நேரம் மிகவும் மட்டுமட்டாக இருக்க முடியாது. சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:14. கம் வித் மீ ப்ளீஸ் குயிக்லி. 14:21-22 வசனத்தை நாம் சீக்கிரமா படிப்போமே. அப்போஸ்தலர் 14:21-22 நாம் வாசிய கேட்போம். ரைட்.
அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவியாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
சரி, இந்த 22 வசனத்தின் கீழ்ப்பகுதியிலே நாம் பார்க்கிறோம், நாம் அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இது சத்தியம். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வழி உபத்திரவத்தின் வழி என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லுகிற பாதை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழி உபத்திரவம் உள்ளதென்று இருக்கிறபடியால் நாம் அதை புறம்பே தள்ளிவிட முடியுமா? எல்லாவற்றுக்குமே ஒரு கிரயம் உண்டு. நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு கிரயத்தை செலுத்துகிறார். நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நம்மை மீட்டுக் கொண்டார். எல்லாவற்றுக்குமே ஒரு கிரயம் இருக்குது. எனக்கறிவான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது அது இலகுவான ஒரு பாதை அல்ல. வேத வசனம் தெளிவாய் சொல்றது, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. போன வாரம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம், படித்தோம், சிந்தித்தோம், செய்துக்கு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் ஏன், அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் ஏன் என்கின்ற தலைப்புல தவக்கு இருக்க கொஞ்ச நேரத்தில் முடிந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நாம் பார்ப்போம், படிப்போம். தேவனுடைய வசனம் தேவனுடைய பிள்ளைகளை தேடி வருகிறது. நான் போன தடவை சொன்னது போல திரும்பவும் அதை ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய வசனம் என்பது தேவனுடைய குரல். இதை நீங்க தயவு செய்து சிந்திக்கணும். நான் சொல்றதை தயவு செய்து கேட்கணும். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய குரல் ஆகும். இப்பொழுது நான் பேச பேச நீங்க முடிந்தா ஒரு பேப்பர்ல அதை எழுதி கொள்ளலாம். நான் என்ன பேசணும் அதை நீங்க எழுதலாம். அதே போல தேவன் சொல்ல 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 தேவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இங்கு வேதத்திலே நமக்கு எழுதி தேவ கரத்தாலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு திமோத்தியிலே நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். அது மனிதனுடைய புத்தியிலிருந்து அல்ல, மனிதனுடைய அறிவு ஆற்றலிலிருந்து அல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் தேவனுடைய மனுஷர்களை கொண்டு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன் என்பதையும் அதை கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு போட நமக்கு நேரம் போதார். சோ இன்றைக்கு நாம சிந்திக்க வேண்டிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற செய்தி, ஆண்டவருடைய பாதத்திலிருந்து மன்றாடி நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய செய்தி என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவே பாடுகளே என்கிற தலைப்புல நாம் இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்க போறோம். சோ நாம வாசித்த வசனம் சொல்றது, அநேக உபத்திரவங்களும் வழியாய் தேவனுடைய, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாம் இந்த உலகத்தின் சொந்தமானவர்கள் அல்ல. நாம் பிரவேசிக்க போகிற, நாம் வாழப்போகிற நித்திய பேரின்ப ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். அது அழியாத ராஜ்யம், அது அசைவில்லாத ராஜ்யம், அது கண்களாலே காணப்படாத ராஜ்யம். ஆனால் அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் போவதற்கு உபத்திரவன் அநேக உபத்திரவத்தின் வழியாக நாம் அங்கே கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுகிறது என்றும், பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் சிலர். அதை நான் குறித்து அதிகம் யோசிக்கிறது உண்டு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழி உபத்திரவத்தின் வழி என்று இந்த நாம் வாசித்த வசனம் சொல்றது. இயேசு சொல்லும் பொழுது, பரலோகத்தை போகிற வழி இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர் சிலர். ஏனென்றால் அதிகமாக ஜனங்கள் விசாலமான வழியைத்தான் தேடுவார்கள். கஷ்டமில்லாத வழி, நெருக்கம் இல்லாத வழி, துன்பம் இல்லாத, பாடுகள் இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத வழி எதுவோ அந்த வழிதான் எனக்கு தேவையும் என்று பெரும்பாலும் ஜனங்கள் விரும்புறதுண்டு. ஆனால் வேதம் நமக்கு போதிக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழி இடுக்கமும், ஆண்டவர் வசனம் சொல்றது அது நெருக்கமாக இருக்கு, அதன் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிற சிலர் என்று ஆண்டவரே சொல்றது நம்முடைய மைண்ட்ல வச்சுக்கணும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும், ஆச்சரியமா பார்க்காதீங்க, அத சத்தியத்தை சத்தியத்தை சொல்றேன். என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட எல்லோருமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லை. மனதில் வைத்துக்கோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லோருமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவேதான் வேதம் தெளிவாய் சொல்றது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொள்ளுங்கள் அர்த்தம் என்ன, நடக்கிறது என்று அர்த்தம் இல்லை. நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அர்த்தம் என்ன, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். தேவனுடைய தெய்வீக சுபாவங்கள், த டிவைன் நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய பரிசுத்த தெய்வீக சுபாவங்களை தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும். நாம் வாழப்போகிற கொஞ்ச காலம், நாம் இருக்க போகிற கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வீக சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தான் உயிருள்ள தேவனுடைய சாட்சிகள். 19 சங்கீதத்தின் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அர்த்தம் என்ன, வானங்கள் கூட தேவன் ஒருவர் உண்டு என்கின்ற சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பகலுக்கு பகலும் இரவுக்கு இரவும் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வானம் தானாக உண்டாகவில்லை, இந்த பூமி தானாக உருவாகவில்லை, அதை உருவாக்கின ஒரு தேவன் உண்டு, உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டு என்பதை இயற்கைகள் எல்லாம் வானங்களும் பூமிகளும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும், சிந்திங்க. உண்டாக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்குமா இருந்தால் அதை உண்டாக்கின ஒருவர் இருந்து ஆக, நீங்க எல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள், ஆற்றல் உள்ளவங்க நம்புறேன். உண்டாக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அதை உண்டாக்கின ஒருவர் இருந்தே ஆகணும். ஏன்னா எந்த பொருளும் தானாக உருவாகிறது இல்லையே, அப்படி சிந்திக்கிறதுக்கு நாம என்ன புத்தி இல்லாதவர்கள். ஆகவே எந்த பொருளையும் உண்டாக்கின ஒருவர் உண்டு. சோ இதை நாம வைத்து பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியும், வானமும் பூமியும் தானாக உண்டாகவில்லை, அதை சிருஷ்டித்த ஒருவர் உண்டு. அது நாம் ஆராதிக்கிற தேவன். நாம் சபை நடுவிலே ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு நம்முடைய மத்தியிலே நம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் நாமவே உருவாக இல்லை. நாம் வானத்திலிருந்து குதித்தவர்களும் அல்ல, பூமியிலிருந்து முளைத்தவர்களும் அல்ல. நாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நாம் தேவ சாயலின் படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் வசனம் நமக்கு தெளிவாக்கிறது. போகட்டும், எனக்கு அறிவா தேவன் பிள்ளைகளே. சோ அநேக உபத்திரவுகளின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். இப்படி வேத வசனம் சொல்றபடியால நாம உபத்திரவங்களை தேடி நாடி போகணும் என்று இல்லை, நாம் பாடுகளை விரும்பி வரவேற்க வேண்டும் என்று அல்ல. ஆனால் வருகிற பாடுகளிலே உபத்திரவங்களை நாம் எப்படி ரியாக்ட் பண்ற, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். கவனிங்க, நமக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. யோவான் 16:33 வசனத்திலே இயேசு கிறிஸ்து மறக்க முடியாத ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதோட முடிக்கல. திடன் கொள்ளுங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது எனக்கு என்ன வரும் தெரியுமா? நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று இந்த உலகத்தில் சொன்ன ஒரே ஒரு நபர் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை முழுவதும் கட்டியாள வேண்டும் என்று இந்த உலக சரித்திரத்தை நாம பார்த்தால் விளங்கும். உலகம் முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டை, உதாரணத்துக்கு அடல்ஃப் ஹிட்லர் கூட இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர வேண்டும் என்று தான் விரும்பினார். எனக்கு அறிவு, ஆனால் கொண்டு வர முடியல. ஒருவராலும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல. ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லவும் முடியல. ஆனால் ஒரே ஒருவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் சொன்னார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடு. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இயேசுவே நமக்கு சொல்லியிருக்காரு, உலகத்தில் உபத்திரவம் உங்களுக்கு உண்டு. ஆகவே உபத்திரவங்கள் நமக்கு உண்டு சொல்லியும், பாடுகள் நமக்கு உண்டு சொல்லியும், துன்பங்கள் நமக்கு உண்டு சொல்லியும் நான் உங்களை பயம் எழுத்தல. ஆனா உண்மையை உண்மையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு நச்சது என்னவென்றால், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு நமக்குள்ளே இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கணும் பார்க்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆகவே இந்த உலகத்தில் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்னை விட்டு உன்னை விட்டு விலகாத ஒருவர் நம்மோடு நமக்காக இருக்கிறார். இம்மானுவேலனாக, நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. ஆகவே எனக்கு அறிமானவர்களே, சூழ்நிலைகள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் மாறலாம், அல்லது நம்மோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள் மாறலாம், ஆனால் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். ஸ்தோத்திரம். சரி, இவன கவனிங்க, உபத்திரவங்களை குறித்து நாம் வேதத்தில் தாராளமாக நம்ம பார்க்கிறோம். இவனை கவனிங்க, தயவு செய்து கர்த்தருடைய வசனத்தை தயவு செய்து தாராளமாய் கேளுங்க. நாம் தேவனுடைய வசனத்தை மீறி தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டு அதன் நிமித்தம் வருகிற பாடுகள் துன்பங்களுக்கு ஆண்டவர் காரணர் அல்ல. மைண்ட் இட் பிளீஸ் டீப்ளி. நாம் தேவனுடைய வசனத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டு நம்முடைய சித்தப்படி நாம வாழ்ந்து கொண்டு நம்முடைய சுய விருப்பத்தின்படி முடிவுகளை எடுத்து தீர்மானங்கள் எடுத்து அதன் நிமித்தம் வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்களுக்கு தேவன் காரணர் அல்ல, அதற்கு நாமே காரணர். ஆகவே நாம எதை செய்தாலும் அதை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்து செபத்தோடு, வேத வசனத்தின் வெளிச்சத்தோடு, தேவ ஆவியானோட உதவியோடு நாம தீர்மானங்களை முடிவுகளை எடுத்து நாம செல்வதில்லை. நான் முன்பொரு தடவை உங்களை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் மீண்டும் சில காரியங்களை சொன்னாலும் பரவாயில்லை. கடினமான சூழ்நிலைகளிலே எப்படி தீர்மானம் எடுக்கிறது, கடினமான நிலைமைகளிலே எப்படி முடிவுகளை எடுக்கிறது, சில நேரத்தில் நமக்கு முடிவெடுக்க தெரியல, தீர்மானம் எடுக்க தெரியல, அவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நான் இப்ப சொல்ற காரியத்தை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பாக சொல்றத சொல்லிடுறேன். கடினமான சூழ்நிலை, முடிவெடுக்க தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் கலவரப்படாதேங்க. எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்பதை மனத்தில் கொண்டு அதன்படி முடிவெடுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் மகிழ்ந்து கழிகூறுங்க. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். இதை பேதர் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் துன்பப்பட்டால் மகிழ்ந்து கழிகூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இயேசு மலைப்பிரசங்கத்தில் இப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நன்மை செய்து பாடு அனுபவித்தால் மகிழ்ந்து கழிகூறுங்க, பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஏனென்றால் நாம் சிலருக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் மூலமாக நமக்கு தீமைகள் வரும் பொழுது நம்முடைய மனம் பாடுபடுகிறது உண்மைதான், வேதனைப்படுறது உண்மைதான். ஆனால் இந்த சூழ்நிலையில தான் தேவனுடைய பிள்ளைகள் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளணும். நாம் அவர்களை சரிப்படுத்துறதை விட்டு நம்மை நாம் சரிப்படுத்தி, கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே தான் நான் நன்மை செய்தேன், ஏனென்றால் கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மீன். அப்ப கர்த்தரை நம்பி, ஆண்டவரை உம்மை நம்பி நன்மை செய்தேன். நீ நன்மை செய்ய சொன்னபடியா நன்மை செய்திருக்கிறேன், ஆனாலும் அவர்கள் என்னை குறித்து தீமையாக நினைக்கிறார்கள் அல்லது தீமை செய்கிறார்கள். ஆண்டவரே, நீர் இதை பார்த்துக் கொள்ளும் என்று நாம் தேவ சமூகத்திலே அதை வைத்து தேவனுக்கு முன்பாக அதை கொண்டு வருவது சால சிறந்ததாக சத்தியத்தின்படி இருப்பதா. அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய வசனத்தை கீப்பு பண்ண முடியும். நாம் தேவனுடைய வசனத்தை பற்றி வழிவீரத்துக்கு ஏதுவாக தந்திரமான சில காரியங்களை சத்துரு நம்முடைய வழியிலே கொண்டு வேண்டாம். அவனுக்கும் ஞானம் இருக்கு, நீ ஞானத்தால் நிறைந்தவன் என்று சொல்லி தேவனே சாத்தானை பார்த்து சொல்லியிருக்கிறார். சாத்தான் சாத்தான் ஆகிறதுக்கு முதலே அவன் தேவனுடைய பர்வதத்தில் உலாவி கொண்டிருக்கும் பொழுது அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினால் நீ பூரண அழகுள்ளவன், ஞானத்தினாலே நிறைந்தவன் என்றெல்லாம் வேதவசனம் அவனை குறித்து சொல்லு. ஆகவே அவனுக்கு ஞானம் இருக்குது. ஆகவே அந்த ஞானத்தை தவறான வழியிலே பாவித்து நம்மை தவற பண்ணுவதற்கு அவன் எப்பொழுதும் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறான். ஆகவே தந்திரமான காரியங்களை சத்துரு நம்முடைய வாழ்விலே கொண்டு வராதபடி நாம் ஜாக்கிரதை. இதற்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு விரோதமாக, உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக வருகிற சோதனைகளில் இருந்து என்னை காத்திரலும் என்று அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்திலே கருத்தாக ஸ்பெசிபிக்காக ஜெபிக்க நாம் கற்றுக்கணும். வளர வளர காலங்கள் போக போக நம்முடைய ஜெபத்தில் ஒரு வளர்ச்சி இருக்க, காலங்கள் போக போக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி இருக்க வேண்டும். வருஷங்கள் போக போக நம்முடைய சுபாவங்களிலே ஒரு வளர்ச்சி இருந்துட்டே இருக்கணும். நாம தேஞ்சு போக கூடாது. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் என்று நாம சொல்லுவோம், 10 இயர்ஸ் பாஸ்அவே போயிட்டு, 20 வருஷம், 30 வருஷம், 35, அது நக்கல 30 வருஷத்துக்கு மேல யாரும் எரிப்பீங்களோ தெரியல, சொல்ல கவனியும் அப்படின்னு ஸ்தோத்திரம். இப்ப வருஷங்கள் போகுது உண்மைதான், ஆனா எந்த அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன், எந்த அளவுக்கு என் சுபாவங்கள் மாறி இருக்குது, எந்த அளவுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு போதிச்சது போல தேவட குமார சாயலுக்கு ஒப்பாக எந்த அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன். கர்த்தாவே என்னை மாற்று. Let us change our mind by the word of God for the glory of God. தேவனுடைய மகிமைக்கு ஏற்றதாக நம்முடைய மைண்டுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தினால், தேவனுடைய வார்த்தைகளால், தேவனுடைய வார்த்தைகளால் நம்முடைய மைண்டை நாம் மாற்றிக்கொள்ள, வீண் சிந்தனைகளை வருத்து. உம்முடைய வேதத்திலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்றாரு தாவீது. 119 சங்கீதத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். நன்மை செய்து பாடு அனுபவித்தால் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். தேவ வசனத்தின் நிமித்தம் பாடுபட்டால் தைரியமாக இருங்கள், ஏனென்றால் பரலோகத்திலே உங்களுடைய ராஜ்யம் மிகுதியாக இருக்கும். கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் பாடுபட்டால் அமைதியாக இருங்க, ஏனென்றால் பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே அனுபவிக்கிற பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் விவரிக்க முடியாது. பல வருஷமாக, பல வருடங்களாக ஊழிய பாதையில இருக்கிற எனக்கு இது ஒன்று புதுசல்ல. நான் தேவ சமுத்திரம் என்று சொல்லுவேன். பல நேரங்களில் இந்த ஒளிந்து விட்டு போனால் நலமாக இருக்குமே அப்படி என்று கூட நமக்கு நினைக்க தோன்றும். தேவன் அறிவார், ஆனா இதை விட்டு ஓடல. எங்க போறது? போய் என்ன நம்பி ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான தேவட பிள்ளைகளே, நீ இருக்கிற ஊழியத்தில், நீ செய்கிற ஊழியத்தில், நீ இருக்கிற ஊழிய பொறுப்பில், அதன் நிமித்தம் பாடுகள் அனுபவித்தார், துன்பத்தை அனுபவித்தார், சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. ஏன்னா நீ ஒரு உனக்கு நீ கணக்கு ஒப்பு கொடுக்க போறது ஆண்டவர் இயேசு. நான் அடிக்க ஆண்டவர் உமக்கு தான் கணக்கு ஒப்புகிறது. அது இப்படி அப்படி சிந்திக்கும் பொழுது என் மனசுல ஒரு தைரியம் வரும். ஸ்தோத்திரம். தேவ வசனத்தை மனத்தில் எடுத்துக்கொண்டு திரும்ப ஆண்டவரே ஓட வளர்ந்தாருங்க. ஆளாட்களோடு ஓடும் பொழுதே நீ சோர்ந்து போறார். குதிரைகளோடு ஓடுவது எப்படி என்று எருமையால வாசிக்கிறோம் இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக விளைய கொள்ளுங்க. நான் சொன்ன இந்த காரியங்களை நிமித்த நீங்க பாடுபட்டா துன்பப்பட்டா பாக்கியவான்களாக இருங்க. நம்பிக்கை எழுந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தயவு செய்து கத்தருக்குள்ள தலமாக இருங்க. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. பாடுகளையும் பரிசுத்தவான்களையும் பிரிக்க முடியாது. சிலுவையையும் சீசனையும் பிரிக்க முடியாது. அசைடக பாடுகளையும் பரிசுத்தவான்களையும் பிரிக்க முடியாது. சீசனையும் சிலுவையையும் பிரிக்க முடியாது. அதுபோல உண்மையாய் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்களிலிருந்து தப்பிக்கவும் முடியாது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லதை கவனிங்க. எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ காரியங்களை பார்த்து அடிபட்டு வந்து இருந்தால் என்னவோ என்றே கவனிங்க. எனக்கு அருமையான தேவனுடைய, ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருக்கிறதும் தேவனுடைய கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்தாட்டு ஸ்தோத்திரம். சோ என்றே கவனிங்க, இதில் குறித்து பேசலாம் மனிதல கிடக்காது. என்றே கவனிங்க, வேதத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்களா இருந்தால் பரிசுத்தவான்களுடைய பாடுகளை குறித்து நீங்க படிச்சு சிந்தித்த நலமா இருக்கும். நான் உங்களுக்கு முன்பு ஒரு மூன்று பேரை கொண்டு வர விரும்புறேன்னா அதெல்லாம் விவரிக்கும். மூன்று பேரை உங்களை கொண்டு வர, முதலாவது யோபு என்கின்ற ஒரு பக்தனை நாம் பார்க்கிறோம். இப்ப யோபு பாடுபட்டார், உபத்திரவப்பட்டார், வேதனைப்பட்டார், துன்பப்பட்டார். வை த ரீசன், ஏன் காரணம் என்ன? யோபு பாடுபட்டதன் காரணம் என்ன? அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தபடியால் அவனுடைய உத்தமத்தை சோதிப்பதற்கு தேவனிடத்திலிருந்து உத்தரவு கேட்டு வந்து சாத்தான் அவனை சோதித்தான். சொல்ல போனால் யோபை குறித்து தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு டயலாக். சாத்தான் சொன்னா தேவனை பார்த்து, அவன் விருதாவாக தான் உண்மை சேவிக்கிறார், அவனை சோதிக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க. அப்ப யாரு நீ புரிஞ்சுக்கணும்? பாண்டவ சொன்னாரு, அவன் ஏதோ ஒரு தேவைக்காக என்னை அவன் தேடல, நான் தேவனாக வெறுக்கப்படியால் அவன் தேடுறான். வேணுபட நீ சோதிக்கு பாரு, நான் அவனுக்கிட்ட தாருங்க. ஆண்டவர் கொடுத்த அனுமதியோடு பறந்து ரெண்டு தடவைகள் தேவ சமூகத்தில் போய் ரெண்டு பிரிவாக ஜோ போய் சொல்லி, முதலாவது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்தான், ரெண்டாம் தடவை திரும்ப போய் தேவடத்தில் கேட்டு அவன் சரீரத்தில் பறக்கள் கொடிய பறக்கள் ஓட்டுக்கிட்டு சுரண்டி கொண்டு, நேற்று வரை சுகவாசி இன்றைக்கு வியாதிஸ்த. சிலரை பார்த்த நேற்று அவருக்கு சோமில் ஆல் ஹாஸ்பிட்டல். அப்படியா? நேற்று நான் அவர் அங்க கண்டேன், அந்த 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 மார்க்கெட்ல நான் கண்டேன். அவர் தான் இன்னைக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். நான் ஒன்று சொல்லுவேன், நம்பினா நம்புங்க, நம்பாட்டா விடுங்க. நம்முடைய சுகமும் பலமும் நம்முடைய ஆரோக்கியமும் நம்முடைய ஆயுளும் தேவ கரத்துல இருக்கு என்பதை நம்ம மறந்துடவே கூட. ஏன்னா நாம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அனைத்து அதிகாரங்களும் நம்மேலே அவருக்கு உண்டு. நம்ம தேவாதி ஆவியே தேவனுக்கு பயப்படு. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுட்டாடும். நன்றாக யோபு உத்தமனாக இருந்தபடியால பாடுபட்டார். யோசேப்பு அவன் பரிசுத்தவானாக இருந்தபடியால் பாட அனுபவிக்க வேண்டியிருந்தது. தன் சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களை பார்த்து வந்து தகப்பனுக்கு சொன்னதுனால சகோதரர்கள் அவன் மேல பொறாமப்பட்டார், தூக்கி தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ளே போட்டார். அவன் கெஞ்ச டீனேஜில் இருந்த அவன் கெஞ்ச சகோதர பாசம் கூட இல்லாமல், ஒரு ரத்தம் என்கின்ற எண்ணம் கூட இல்லாமல் குற்றமற்ற அவனை, பரிசுத்தமாக இருந்த அவனை, தேவனுக்கு பயந்த அந்த மனுஷனை, அந்த வாலிபனை தூக்கி அப்படியே தண்ணீர் இல்லாத குழையிலே போட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக யோசேப்புக்கு உபத்திரவம் சொந்த சகோதரர்களாக. இதை குறித்து சொல்லல, எட தெரியும், ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தது வெளியிலிருந்து ஒருத்தர் இல்லை, இயேசுவை காட்டி கொடுத்தது. அவரோட இருந்து அப்பம் புசித்தார். ஒரே டைனிங் டேபிள் இருந்து வேதத்தில் பாடியுள்ள டைனிங் டேபிள் என்பது ஃபெலோஷிப்புக்கு அடையாளமாக, அதாவது சாப்பாட்டு வேச பந்தி. இதை கூட வேதம் பாடியில் பார்த்தால் பந்தி அக்கியத்துக்கு அடையாளமாக. இந்த தேசத்தில் நான் பார்க்கிற ஒரு அழகான காரியம் என்ன தெரியுமா, ஒரு கொண்டாட்டம் என்றால் வந்துட்டா இந்த ஒயிட் பீப்புள் எல்லாம் ஒயிட் பீப்புள் வந்து ஒன்னா இருப்பாங்க, ஒன்னா பக்கத்தில் இருந்து கதைச்சு கதைச்சு மடுத்தியாய் கணக்காக இருந்து கதைச்சு கதைச்சு சாப்பிடுவாங்க. அவங்கள் கரண்டி கத்தியால் சாப்பிடறபடியால் கைவாது நம்ம காரியம் வித்தியாசம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, நாம் ஒரு கொண்டாட்டம் மட்டும் வேணும்டா கவனிச்சு பாருங்க, ஒரு ஆள் அங்கே இருக்கும், ஒரு ஆள் இங்கே இருக்கும், ஒரு ஆள் மற்ற பக்கத்தில், அல்ல ஒரு குடும்பம் அங்கே இருக்கும், அல்லது சாப்பாட்டு பேசிக்கு போனால் நான் நிறைய சொல்றது போல 3 மணி நேரம் அங்கே கிச்சனுக்கு இருந்து வாக்கு 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 வாக்குன்ட்டு சமைப்பாங்க. மேசில் கொண்டு வந்து வச்சா 3 மணிக்கால சமைச்ச சாப்பாடு 10-15 நிமிஷத்துக்குள்ள பல்ல பண்ண முடிஞ்சிட்டு கையெடுத்து போயிடும். அவங்க 15 நிமிஷம் சமைப்பாங்க, 3 மணிக்கான டைனிங் டேபிள் இருப்பாங்க. நாம 3 மணிக்கால சமைப்போம், 15 நிமிஷம் டைனிங் டேபிள் இருப்போம். வேத ஃபெலோஷிப் எங்க ஐக்கியம் போயிடும், சாப்பிட்டாது கை கழியாச்சு, அங்கே ஒரு ஆள் இங்கே இருக்க போய்டும். ஆனால் அவங்க ஜெர்மன் பைக் பீப்புளை பாருங்க, ஒன்றா இருந்தாங்க. எனக்கு அறிவான தேவையான பிள்ளைகளை, யோசிப்பு சொந்த சகோதரர்களாலே உபத்திரப்பட்டார். இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீடனால அப்போஸ்தலனாலே காட்டி கொடுக்கப்பட்டது. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள ஒரு காரியம் என்ன தெரியுமோ, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. நடைமுறையில சொல்றேன், தேவனின் மனதில் தந்த உணர்வுகளின்படியே சொல்றேன், கேளுங்க கேளுங்க. நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வெளியில இருந்து வந்தா நம்மளை பெரிதும் பாதிக்காது. நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு உடல் இருக்கிறவர்கள் மூலமாக வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் தான் நம்மை அதிகமாக கசக்கி பிடிக்கும். கவனிங்க, பாடுகள் அல்லது உபத்திரவங்கள் சொல்லும் பொழுது ரெண்டு பக்கம் இருக்குது, அதை சொல்லிடுறேன் கவனிங்க. ஒன்று சரீரப்பிரகாரமாக உடலியல் ரீதியாக படுகிற பாடு, மற்றது உளவியல் ரீதியாக மன ரீதியாக படுகிற பாடு. விவரிக்கிறேன் கேளுங்க. ஆண்டவர் இயேசு உடலியல் சரீர பிரகாரமாக பாடுபட்டார். சாட்டியால அடித்து அவர் முதுகு கிழித்தார், மில்மூடியை வைத்து அழுத்தினார், ஆணிகளாலே சிலுவையிலே அறைந்தார், கோடினாலே அடித்தார்கள், கண்டத்திலே அறைந்தார்கள். உடலியல் ரீதியாக சரீர பிரகாரமாக பாடு, துன்ப பாடல். அதே நேரத்தில் இயேசு உளவியல் ரீதியாகவும் வேதனை அனுபவித்திருக்க. எப்படி கேட்கறீங்களா, எக்ஸமனி தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பாடுபடுறதுக்கு முதல் தன் பாடுகளை நினைத்து எக்ஸமனி தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது வாசித்திருப்பீங்களே, அருமையான தேவிட பிள்ளைகளே, அவருடைய ரத்த நாளங்கள் வெடித்து வேர்வைகள் ரத்தத்தின் துடிகளாக நிலத்தில் விழுந்தன. அன்றா கவனிங்க, இன்னும் பாடுபடையில், இன்னும் பாடுபடையில, இன்னும் ஒருவரும் அவருக்கு கன்னத்தில் அறையும் இல்லை, கோலை அடிக்கையில், முள்பொடி சுட்டல, சாட்டை அடிக்கையில, செல்வல அறையப்படையில. ஆனால் இந்த படப்போட பாடுகளை ஒரு விஷயம் அவர் நினைத்த போது அந்த நினைவுகள், அந்த பாடுகளின் வேதனை அவர் இருதயத்தை பிழிந்தபடியால் வேர்வை கூட ரத்தமாக நிலத்தில் விழுந்திருக்கு, ரத்த நரம்புகள் வெடித்திருக்குது. இயற்கையாக நான் பார்க்கும் பொழுது ரத்த நரம்புகள் வெடித்தபடியால், ரத்த நரம்புகள் வெடித்தபடியால், பிரஷர் அதிகமாகி ரத்த நரம்புகள் வெடித்தபடியால் அந்த ரத்தம், ஐ மீன் வேர்வையானது ரத்தத்தின் பெருந்தொழிகளாக நிலத்தில் விழுந்தது. என்னத்தை காட்டுறது, உளவியல் உள்ளே அவர் அனுபவித்த வேதனை. கவனிங்க, இந்த ரெண்டு காரியத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் கவனிக்கணும். இன்றைக்கு நாம் தேவ கிருபையினாலே உடலியல் ரீதியாக சரீரப்பிரகாரமாக பெரும்பாலும் பாடுபடுறது. உங்களை யாராவது கொண்ட கட்டி வச்சு சாட்டால் அடிச்சாங்களா, அப்படி சொல்லப்படுது. இந்தியாவில், தென்னகத்தில், கேரளாவில், வறுமையான தேவோடைய மனுஷன் ஆண்டவர் சொன்னார் ராமேஸ்வரத்துக்கு போசார், அவருடைய பேர் பாஸ்டர் பவுல் சொல்றார். அவருடைய மிஷனரி சேலஞ்ச் என்ற புத்தகத்தை படித்து பரவசப்படைத்து கவனி அவர் எழுதுறாரு. என்ன தெரியுமா, ராமேஸ்வரத்துக்கு போக சொன்னாரு, போறே போனாரு. அங்கே ராமேஸ்வரத்தில் இவருக்கு ஒரே ஒரு தரம் தெரியாது, ஒண்ணுமே புரியாது. ஒரு 4 முழம் வேட்டி, ஒரு சட்டை, ஒரு பேக், புறப்பட்டு போறேன். போய் என்ன நடந்தது தெரியுமா? அங்க எங்க தங்கன்னு தெரியாம கடல் அருகே இருந்த கருவாட்டு கொண்டைக்குள்ள தான் வாழ்க்கை. கடல் அருகில் இருந்த கருவாட்டு கொண்டைக்குள்ள வாழ்க்கை. இருக்கிறது இடம் இல்லை, தங்கிறது ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள். இப்படி அவர் அந்த பிரதேசத்தில் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் இருந்த மக்கள் அவரை பிடித்து ஒரு மரத்துல கட்டி அடித்திருக்க, மரத்துல கட்டி சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தம் மரத்துல கட்டி சொல்லுவியா, சுவிசேஷத்தை சொல்லுவியா இயேசு சொல்லி அடிச்சிருக்க, கட்டி அடிச்சார். நடந்த என்ன தெரியுமோ? ஆச்சரியம். கட்டி அடிச்ச மரம் இருக்கல, அந்த மரம் பட்டு போச்சு. கட்டி அடிச்சவங்க எல்லாம் பயந்துட்டா, மரம் பட்டு போச்சு. தேர் இஸ் சம்திங். இயேசு அத்திமரத்தை சபிச்ச போது அது பட்டு போச்சு இல்லையா? அதுபோல உடலியல் ரீதியாக அடிச்சு அவரை துன்புப்படுத்தினாங்க, மரமே சகிக்க முடியல, பட்டு போச்சு. இன்று வரைக்கும் இந்தியாவில் இந்த நிலைமை நீடித்துக்கொண்டுதான் இருக்குது. இதை குறித்து நீங்க அறிஞ்சிக்கலாம், அறிவு அது ஒரு பக்கம் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, சரீரப்பிரகாரமாக அனுபவிக்கிற பாடு. இப்ப நம்ம ஒருவரும் கட்டி வச்சு அடிக்க இல்லை. ஆனால் சபையில இருக்கிற அதிகமான தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற பாடு அல்லது உபத்திரவம் அல்லது வேதனை அல்லது துன்பம் என்னவென்றால், உள்ளார் மன ரீதியாக உளவியல் ரீதியாக அனுபவிக்கிற வேதனை பாடு அல்லது துன்பம் மற்றவர்களுடைய நடத்தையினால் நாம் அனுபவிக்கிற துன்பம் அல்லது பாடு, மற்றவர்களுடைய வார்த்தையினால் நாம் அனுபவிக்கிற பாடு துன்பம் உபத்திரம். ஒன்றை கவனிச்சு கொள்ளுங்க, ஒன்றை கவனிச்சு கொள்ளுங்க. மற்றவர்களை தேவனுடைய பிள்ளைகளை நான் துன்பப்படுத்தினால் என்னை துன்பப்படுத்த நாளைக்கு நாலு பேர் எழும்பலாம். நான் மற்றவர்களை உபத்திரவப்படுத்தினால் என்னை உபத்திரவப்படுத்த இன்னும் நாலு பேர் எழும்பலாம். யூனோ வை? ஏத சத்தியம் என்ன? விதைப்பும் அறப்பும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறப்பு. இன்றைக்கு இல்லாட்டா நாளைக்கு வார்த்தையினால மற்றவர்களை துன்பப்படுத்துறது, காயப்படுத்துறது. தீயினால் சுட்ட காயம் ஆறும், ஆறாது நாவினால் சுட்ட புண். தீயினால் சுட்ட புண் ஆறும், ஆறாது நாவினால் சுட்ட புண் என்று ஒரு சான்றோர் வாக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீ தட். அதை நான் சொல்லுவேன், வாட் ஐ ஸ்பீக், நான் என்ன பேசுகிறேன், ஹூ ஆம் ஐ, நான் யாரு, நான் என்ன பேசுகிறேன், ஹவ் ஐ பி, நான் எப்படி நடந்து கொள்றேன். நான் ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லவா? எனக்குள்ள தேவ ஆவியான ஒரு வாசமா இருக்க அல்லவா? என்னுடைய குணாதிசயங்கள் என்ன? நான் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துறேன்னா அல்லது மாமிச சாயல் ஒரிஜினல் சுபாவத்தை வெளிப்படுத்துறேன். அவருடைய கனிகளால் அவர்களை அறிந்து கொள்ள. மரம் நல்லதென்றால் அதன் கனிகளும் நல்லது என்று சொல்லுங்க. மரம் கெட்டதென்றால் வீட்டு மொத்தத்தில் ரெண்டு மாமரம் நிற்குது, ரெண்டு நிறைய கண்டும் காய்ச்சி கிடக்கு, அஞ்சலா இருக்கு, பார்க்க ஆசையா இருக்கு. ஒரு மரத்தின் பழத்தை பறித்து புசித்தால் லெக்கா தித்திப்பாக இருக்கு. அட நல்ல மரம் பாரு. அதே போல பக்கத்தில் இருக்கிற மற்ற மரம் காய்ச்சி தொங்குது, பறித்து புசித்த போதுதான் இது என்ன மரம், இது என்ன, சாப்பிடலாம. நல்ல கனிகளை கொடுக்கும் என்று காத்திருக்க அது கசப்பான கனிகளை தந்தது என்ன? என் எஸ்ஐயா ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஜனங்களை பார்த்துக்கிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடாது. நம்மாலே சபைக்கு ஒரு உபத்திரவம் வரக்கூடாது. நாம் மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. நாம் மற்றவர்களை பாடுபடுத்தக்கூடாது என்பதை நம்முடைய மனத்தில் வச்சு தயவு செய்து தேவோட பிள்ளைகள் தேவ ஆவியோட வழிடத்தோடு நடக்க நாம கற்றுக்கொள்ளும். இஸ் தேர் எனிதிங், ஏதாவது ஒரு காரியம் என்றால் டைரக்டாக போங்க, பேசுங்க. ஏன்னா நான் உங்களோட ஊழியக்காரன், மற்ற ஊழியக்காரன் சரி, ஓப்பனா சொல்லுவேன், திறந்த இருக்கத்தோடு சொல்லுவேன், அல்லது பயம் இல்லாம சொல்லுவேன். எங்கட வாழ்க்கையில் ஏதாவது நாங்கள் சத்தியத்துக்கு புறம்பாக நடக்கிறோம் அல்லது உண்மை இல்லாம வாழ்றோம்னு சொன்னா, யூ கம் அண்ட் டாக் டு அஸ் டைரக்ட்லி. பகிரங்கமாக மன்னிப்பு கடவுளுக்கும் ஆயத்தமா தேவன் அறிவார். பட்டயம் தேவன பிள்ளைகளே, நாம் உபத்திரவப்படுகிறோம் என்பதற்காக மற்றவர்களை நாம் உபத்திரப்படுத்திடக்கூடாது. இப்ப நேரம் போது நாம் உபத்திரவப்படும் பொழுது நாம செய்யக்கூடாத சில காரியங்களை நான் வரிசைப்படுத்த போறேன். கொஞ்சம் கவனிங்க, என்ன நான் அரவாசிக்கல நிக்கிறேன், நல்லா கவனி. நாம் உபத்திரவப்படும் பொழுது, நாம் பாடுபடும் பொழுது, நாம துன்பப்படும் பொழுது நாம செய்யக்கூடாத சில காரியங்களையும் நான் உங்களுக்கு சொன்னால் தான் அது பொருத்தமாக இருக்கும் நம்புறேன். அவைகளை வரிசைப்படுத்துறேன். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து தயவு செய்து தேவனுடைய வசனத்தை கேளுங்க. இட் இஸ் காட்ஸ் வேர்ட். ஏத்த காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம். த டைம்லி வே, நேரத்துக்கு ஏற்ற வார்த்தை. வி நீட் தட். இட் இஸ் காட்ஸ் வே, காட்ஸ் பிசினஸ். அதை கவனிங்க. ஸோ பாடுபடும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாத சில காரியம், நம்பர் ஒன், முதலாவது நாம் பாடுபடும் பொழுது முறுமுறுக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு. இயேசுவே பாடுபட்டாரே, இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அவர் துக்கம் நிறைந்தவராகவும் பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். துக்கம் நிறைந்தவராக பாடு அனுபவித்தவராக இருந்தார். நாம் அவரை விட்டு நம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டோம். நாம் அவரை எண்ணாமல் போனோம். தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டார் என்று எண்ணினோம் என்று நாம் 53 அதிகாரம் ஏசாது என வாசிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை, தாம் செய்யக்கூட முதலாவது காரியம் முறுமுறுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து பாடுபடும் பொழுது அவர் முறுமுறுக்க, ரெண்டு பரிசுத்தவான சொல்லிட்டு மூன்றாம் மலர் தாவீது பாடுபட்டார். ஆனால் ஒரு கட்டத்திலும் அவன் தேவன் நோக்கி முறுமுறுக்க அருமையாக இருக்கு. இஸ்ரவேல் ராஜாக்களுடைய சரித்திரத்தில் தேவனாலே ஆயத்தமாக்கப்பட்டு அரியணையேறின ஒரே ஒரு அரசர் என்றார் தாவீது. ஒருத்தர் மாத்திரம், மற்ற எல்லாருமே அவருடைய குமாரன், அவருக்கு பின்பு ராஜாவான, அவருடைய குமாரன் அவருக்கு பின்பு ராஜாவான. ஆனா எவரும் ஆயத்தமாக்கப்படுது, தாவீது ஒருவர் மாத்திரம்தான். வனாந்தரத்தில் வைத்து தேவன் அவனை பயிற்சிவித்தார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி தேவனை என் ஆண்டவர் என்கின்ற நிலைமைக்கு அவன் வரும் வரைக்கும் தேவன் தாவீது பாடுபட்டதுக்கு காரணம் என்ன, உபத்திரப்பட்டதுக்கு காரணம் அவன் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டபடியால், தேவனுக்கு பயந்தபடியால். என்றைக்கு தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினாரோ அன்றையிலிருந்து அவனுக்கு அலைஞ்சல் தான். ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ராஜா, ஈட்டில் தேசத்துக்கு ராஜாவான, எந்த சூழலிலும் அவன் தேவன் நோக்கி முறுமுறுக்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பாடுபடும் பொழுது, உபத்திரப்படும் பொழுது முறுமுறுக்கும். இரண்டாவது, பாடுபடும் பொழுது தேவனை நோக்கி ஏன், எதற்கென்றெல்லாம் நாம கேள்வி கேட்டிருக்க கூடாது. சில நேரத்தில் நாம கடந்து போகிற பாதை நமக்கு தெரியல, ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு நாம போகும்போது, ஓஹோ இதற்காகத்தான் ஆண்டவர் என்ன இந்த வழியில கொண்டு வந்தாரோ, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கு முதல் பல முறுமுறுப்பு நமக்குள்ள வந்துரு. நான் போகும்படி அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பொண்ணாக. இப்ப எனக்கு விளங்கல, யோபு சொல்றார், இப்ப எனக்கு புரியல, ஆனால் பிறகு எனக்கு புரியல. நான் சோதிக்கப்பட்ட பின் பொண்ணாக விளங்குவேன். இப்ப எனக்கு புரியல சார். சில நேரத்தில் நம்ம ஏன் பாடுபடுறோம் நமக்கு தெரியல, கவலைப்படாதீங்க. நாட்கள் போன பிற்பாடு தேவன் உங்களுக்கு அது விளங்கப்படுது. ஒருவன் நீ சொல்லுவா, ஓ நான் கடந்து வந்த பாதை எனக்கு நல்லதுதான், இதனால மற்றவர்களுக்கு நான் அனுபவ ரீதியாக புத்தி சொல்லக்கூடிய, நானும் இந்த வழியாக கடந்து போடைய, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார் என்று சொல்ல என்ற அனுபவ சாட்சியதற்கு உதவியாக இருக்கும். யாருக்கு தெரியும் தேவன் எந்த வழியாக நம்ம நடத்துவார். நம்பர் 3, பாடுபடும் பொழுது தவறாக மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடாது. பொதுவாக நாம் பாடுபடும் பொழுது நம்முடைய பாடுகளுக்கு இவர் தான் காரணம், அவர் தான் காரணம் என்று சொல்லி நாம குற்றம் சாட்ட பார்ப்போம். இது எல்லாம் பிசாசர ஒரு தந்திரம். சோ பாடுபடும் பொழுது தயவு செய்து மற்றவர்களை குற்றம் சாட்டாதே. நாம் அடுத்தது நம்ப 4, பாடுபடும் பொழுது ஜெபம் பண்றதை தயவு செய்து நிறுத்திடாதே. அதிகமான அவருக்கு என்ன செய்வாங்க, பாடு உபத்திரம் சொன்னா முதலாவது கட்சங்க தெரியுமா, ஜெபம் பண்ணது என்னப்பா பிரச்சனை, பாடு இதனால் எங்க தீரப்போ, நிதானித்துக் கொள்ளுங்க நான் சொல்றக்கார். அடுத்தது பாடுபடும் பொழுது ஆராதனைகளையும் சபை ஐக்கியத்தையும் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் பிசாசுல தந்திரம். பாடு உபத்திரம் வரும் பொழுது நம்மை தனிமைப்படுத்தி பிற்பாடு நம்மை பின்மார்க்கமாக கொண்டு போற. இன்னைக்கு அநேகர் தேவனை விட்டு தூரமா போனது காரணம் வந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சபை ஐக்கியத்தை விட்டு வெளியில போனபடியால், தனிமைப்படுத்தப்பட்டபடியால், தனிமையில வைத்து சாத்தா அவர்களை பின்மார்க்கமாக இன்றைக்கு அவங்களை திரும்ப கொண்டு வர்றது மிக கடினமாக இருக்கு. அடுத்து செய்கிற ஊழியத்தை விட்டுறக்கூடாது. இப்படி பாடுனா இப்படி ஊழியம், இப்படி உபத்திரம் வேண்டாம், இப்படி இது இப்படி எனக்கு இதெல்லாம் சரி வராது, நீங்க பார்த்து கொண்டா போ. ஏதோ ஆண்டவர் அவன் ஊழியத்தை பொறுப்பு கொடுக்க போல உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஆகவே ஊழியம் சொல்லி கொடுத்தது போல இல்ல வரிக்குது இல்லையா? ஆடுகள் என்கின்ற பள்ளியில வைத்துத்தான் நம்ம பயிற்றுவிக்கிறார் தேவன் என்கின்ற உண்மையை நாம எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறோமோ. அடுத்ததாக பாடுபடும் பொழுது தவறான பிழையான முடிவுகளை எடுத்துடக்கூடாது. பாடுபடும் பொழுது தேவ சித்தத்தை தவற விட்டுறக்கூடாது. இயேசு பாடுபட்டாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலே கருத்தாக இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சொல்லலாம், நமக்கு நேரம் நம்மை கட்டுப்படுத்துறது. ஒருவரை அடுத்த தடவை சித்தமான மிகுதி பாதிய நேரம் கூட பகிர்ந்து கொள்றேன். நான் சொல்ல வந்த காரியம், கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், பாடுகள் இருக்கிறது உண்மை, துன்பங்கள் இருக்கிறது உண்மை, உபத்திரவங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் எந்த சூழ்நிலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆனால் நாம உபத்திரவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, நாம பாடுகளை எடுத்துக்கொள்ள. அதுபடி தேவ சித்தத்தில், தேவோட வார்த்தையின்படி, தேவோட ஊழியத்தில், தேவோட வசனத்தின்படி வருகிற பாடுகள் துன்பங்களை உங்களுக்கு மகிமையாக எண்ணிக்கொள்ளுங்க. அவைகள் தான் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் என்பதை மறந்துடாது. ஆகவே பாடுகளை பார்த்து துன்பங்களை பார்த்து சுதந்திராதைங்க. உலாளி இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய 45 ஜெபம் பண்ணுவோமா? தயவு செய்து விழுந்துருங்க.